அப்போஸ்தலர் அதிகாரம் 2. பெந்தக்கோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் அனைவரும் ஓரிடத்தில் கூடியிருந்தனர். திடீரென வானிலிருந்து ஓசை ஒன்று எழுந்தது. பெருங்காற்று அடித்தாற்போல அது ஒலித்தது. அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதையும் அவ்வொளி நிரப்பிற்று. நெருப்புக் கொழுந்து போன்றவற்றை அவர்கள் கண்டனர். அக்கொழுந்துகள் பிரிந்து சென்று அங்கிருந்த ஒவ்வொருவர் மேலும் நின்றன. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். பல்வேறு மொழிகளில் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அக்காலத்தில் எருசலேமில் மிக பக்திமான்களாகிய யூதர்கள் சிலர் தங்கியிருந்தனர். உலகத்தின் எல்லா தேசத்தையும் சார்ந்தவர்களாக இந்த மனிதர்கள் இருந்தனர். ஒலியை கேட்டு இம்மனிதர்கள் பெருங்கூட்டமாக அங்கு வந்தனர். அப்போஸ்தலர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த மொழியில் கேட்டதால் அம்மனிதர்கள் வியப்புற்றனர். யூதர்கள் இதனால் ஆச்சரியமடைந்தனர். அப்போஸ்தலர்கள் எவ்வாறு இதை செய்ய முடிந்தது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள்,
பாருங்கள், பேசிக்கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் எல்லோரும் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். ஆனால் நமது மொழிகளில் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கேட்கிறோம். எப்படி இது இயலும்? நாம் பார்த்தியா, மேதியா, ஏலாம், மெசபோதாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனே நகரங்களிற்கு அருகேயுள்ள லிபியா நாட்டு பகுதிகள், கிரேத்தா, ரோமிலிருந்து வந்த மக்கள் மற்றும் அரேபியா ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள். நம்மில் சிலர் யூதர்களாக பிறந்தவர்கள், மற்றவர்கள் யூதர்களாக மதம் மாறியவர்கள். நாம் வெவ்வேறு நாட்டினர். ஆனால் இவர்கள் நம் மொழிகளில் பேசுவதை கேட்கிறோமே. அவர்கள் தேவனை குறித்து கூறும் மேன்மையான காரியங்களை நம் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடிகிறதே
என்றார்கள். மக்கள் அனைவரும் வியப்புற்றவர்களாகவும் குழப்பமடைந்தவர்களாகவும் காணப்பட்டனர். அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி,
என்ன நடந்து கொண்டிருக்கிறது
என்று வினவினர். பிற மக்கள் அப்போஸ்தலர்களை பார்த்து சிரித்தனர். அம்மக்கள் அப்போஸ்தலர் மிகுதியான மதுவை பருகியிருந்தனர் என நினைத்தனர். அப்பொழுது பேதுரு மற்ற அப்போஸ்தலர் 11 எழுந்து நின்றான். எல்லா மக்களும் கேட்கும்படியாக உரக்கப் பேசினான். அவன்,
எனது யூத சகோதரர்களே, எருசலேமில் வசிக்கும் மக்களே, நான் கூறுவதை கவனியுங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில கருத்துக்களை உங்களுக்கு கூறுவேன். கவனமாக கேளுங்கள். நீங்கள் நினைக்கிறது போல் இம்மனிதர்கள் மது பருகியிருக்கவில்லை. இப்போது காலை 9 இங்கு இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறித்து யோவேலனும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். யோவேல் கீழ்கண்டவாறு எழுதியுள்ளார். தேவன் கூறுகிறார், கடைசி நாட்களில் நான் எனது ஆவியை எல்லா மக்களுக்கும் அள்ளி வழங்குவேன். ஆண் மக்களும் பெண் மக்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பர். உங்கள் இளைஞர் தரிசனம் காண்பார்கள். உங்கள் முதியோர் விசேஷ கனவுகள் காண்பர். அந்நேரத்தில் எனது ஆவியை எனது ஊழியர்களாகிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுப்பேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பர். மேலே வானில் வியப்புறும் காட்சிகளை காண்பிப்பேன். கீழே பூமியிலும் சான்றுகள் தருவேன். அங்கு இரத்தம், நெருப்பும் புகைமண்டலமும் இருக்கும். சூரியன் இருளாக மாறும், நிலா இரத்தம் போல் சிவப்பாகும். அப்போது கர்த்தருடைய மகத்தான மகிமைமிக்க நாள் வரும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொரு மனிதனும் இரட்சிக்கப்படுவான். எனது யூத சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். நாசரேத்தின் இயேசு மிகச்சிறப்பான மனிதர். தேவன் இதை தெளிவாக உங்களுக்கு காட்டினார். இயேசுவின் மூலமாக அவர் செய்த வல்லமை மிக்க வியப்பான காரியங்களால் தேவன் இதை நிரூபித்தார். நீங்கள் எல்லோரும் இந்த காரியங்களை பார்த்தீர்கள். எனவே இது உண்மை என்பது உங்களுக்கு தெரியும். இயேசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டார். நீங்கள் அவரை கொன்றீர்கள். தீயவர்களின் உதவியோடு இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் இவையெல்லாம் நடக்கும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். இது தேவனுடைய திட்டமாக இருந்தது. வெகு காலத்திற்கு முன்னரே தேவன் இந்த திட்டத்தை வகுத்திருந்தார். மரணத்தின் வேதனையை இயேசு அனுபவித்தார். ஆனால் தேவன் அவரை விடுவித்தார். தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினார். மரணம் இயேசுவை தொடர்ந்து தன் பிடிக்குள் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது இயேசுவை குறித்து இவ்வாறு கூறினான், நான் ஆண்டவரை எப்போதும் என் முன் காண்கிறேன், என்னை பாதுகாப்பதற்கு எனது வலப்புறத்தே உள்ளார். எனவே என் உள்ளம் மகிழ்கிறது, என் வாய் களிப்போடு பேசுகிறது, ஆம் எனது சரீரமும் கூட நம்பிக்கையால் வாழும். ஏனெனில் மரணத்தின் இடத்தில் எனது ஆத்மாவை நீர் விட்டுவிடுவதில்லை. உமது பரிசுத்தமானவரின் சரீரத்தை கல்லறைக்குள் அழுகிவிட நீர் அனுமதிப்பதில்லை. வாழும் வகையை எனக்கு போதித்தீர், என் அருகே நீர் வந்து அளவற்ற ஆனந்தம் தருவீர். எனது சகோதரர்களே, நமது முன்னோராகிய தாவீதை குறித்து உண்மையாகவே உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். அவன் இறந்து புதைக்கப்பட்டான். அவன் புதைக்கப்பட்ட இடம் இங்கேயே நம்மிடையே இன்றும் உள்ளது. தாவீது ஒரு தீர்க்கதரிசி. தேவன் கூறிய சில செய்திகளை அவன் அறிந்திருந்தான். தாவீதின் குடும்பத்திலுள்ள ஒருவரை தாவீதை போன்று மன்னனாக்குவேன் என்று தேவன் தாவீதுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அது நடக்கும் முன்பே தாவீது அதனை அறிந்திருந்தான். எனவேதான் அவரை குறித்து தாவீது இவ்வாறு கூறினான், அவர் மரணத்தின் இடத்தில் விடப்படவில்லை, அவர் சரீரம் கல்லறையில் அழுகவில்லை. தாவீது மரணத்தினின்று எழும்பும் கிறிஸ்துவை குறித்து பேசினான். எனவே தாவீதை அல்ல, இயேசுவையே தேவன் மரணத்தினின்று எழுப்பினார். நாங்கள் எல்லோரும் இதற்கு சாட்சிகள். நாங்கள் அவரை கண்டோம். இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போது இயேசு தேவனோடு தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். பிதா பரிசுத்த ஆவியை இயேசுவுக்கு கொடுத்துள்ளார். பிதா கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தது பரிசுத்த ஆவியே ஆகும். எனவே இயேசு அந்த ஆவியை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். இதையே நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் செய்கிறீர்கள். தாவீது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அல்ல, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இயேசுவே. தாவீது கூறினான், தேவன் என் கர்த்தரிடம் சொன்னார், உம் எதிரிகள் அனைவரையும் உம் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரும் வரை என் வலதுபுறத்தில் உட்கார்ந்து கொள்ளும். எனவே எல்லா யூத மனிதர்களும் இதை உண்மையாக தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் இருக்கும்படியாக இயேசுவை தேவன் உண்டாக்கினார். அவரே நீங்கள் சிலுவையில் அறைந்த மனிதர்
என்றான். மக்கள் இதை கேட்டபோது அவர்கள் தங்கள் இதயத்தில் மிகவும் வருத்தம் அடைந்தார்கள். அவர்கள் பேதுருவையும் பிற அப்போஸ்தலரையும் நோக்கி,
நாங்கள் என்ன செய்ய வேண்டும்
என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி,
நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நீங்களும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வாக்குறுதி உங்களுக்குரியது. அது உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலைவில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் கூட உரியது. ஆண்டவராகிய நமது தேவன் தன்னிடம் அழைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது உரியது
என்று கூறினான். வேறு பல வார்த்தைகளையும் கூறி பேதுரு அவர்களை எச்சரித்தான். அவன் அவர்களை,
இன்று வாழ்கின்ற மக்களின் தீமைகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள்
என்று வேண்டினான். பேதுரு கூறியவற்றை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டனர். அந்த நாளில் விசுவாசிகளின் கூட்டத்தில் சுமார் 3000 மக்கள் சேர்த்து கொள்ளப்பட்டனர். விசுவாசிகள் தொடர்ந்து ஒன்றாக சந்தித்தனர். அப்போஸ்தலரின் போதனையை கற்பதற்கு தங்கள் நேரத்தை செலவிட்டனர். விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் ஒருமித்து உண்டு ஒருமித்து பிரார்த்தனை செய்தார்கள். பல வல்லமை மிக்க வியப்பான காரியங்களை அப்போஸ்தலர்கள் செய்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் தேவனை மிகவும் மரியாதையாக உணர்ந்தனர். எல்லா விசுவாசிகளும் ஒருமித்து வசித்தனர். அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டனர். விசுவாசிகள் அவர்களது நிலங்களையும் அவர்களுக்குச் சொந்தமான பொருட்களையும் விற்றனர். பின்னர் பணத்தை பங்கிட்டு தேவைப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர்களது தேவைக்கேற்ப கொடுத்தனர். ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் தேவாலயத்தில் சந்தித்தனர். அவர்களது குறிக்கோள் ஒன்றாகவே இருந்தது. அவர்களுடைய வீடுகளில் ஒருமித்து உண்டனர். அவர்கள் உணவை பங்கிட்டுக் கொள்வதிலும் களிப்புமிக்க உள்ளங்களோடு உண்பதிலும் மகிழ்ச்சி அடைந்தனர். விசுவாசிகள் தேவனை வாழ்த்தினர். எல்லா மக்களும் அவர்களை விரும்பினர். ஒவ்வொரு நாளும் அதிகமதிகமான மக்கள் இரட்சிக்கப்பட்டனர். விசுவாசிகளின் கூட்டத்தில் கர்த்தர் அம்மக்களை சேர்த்து கொண்டிருந்தார்.